الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اطيعوا الله واطيعوا الرسول ولا تبطلوا اعمالكم قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آيه رواه البخاري கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் மார்க்கத்தின் முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொடுக்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் இஹ்லாஸ், உள்ளத்தை தூய்மைப்படுத்துவோம் என்ற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த இஹ்லாஸ் என்கிற தலைப்பை பொறுத்தவரை நாம் அடிக்கடி பேசப்படக்கூடிய, நாம் இஹ்லாஸோடு இருந்தால்தான் நாம் சொர்க்கம் செல்ல முடியும் என்ற காரணத்தால் இந்த இஹ்லாஸுடைய அவசியம் என்ன, திருமறை குர்ஆனில் இஸ்லாத்தில் இஹ்லாஸை பற்றி எந்த அளவுக்கு இஸ்லாம் வலியுறுத்துகிறது என்பதை பற்றி நீங்கள் திருமறை குர்ஆனை படித்து பார்த்தால் சூரத்துல் பையினா என்று சொல்லக்கூடிய 95வது அத்தியாயத்தின் 5வது வசனம் நாம் எல்லோருக்கும் மனப்பாடம் இருக்கக்கூடிய ஒரு சூராதான் சூரத்துல் பையினா. லம் யகுனில் லதீன கஃபரூ மின் அஹ்லில் கிதாப் என்கிற இந்த சூராவை நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த லம் யகு என்ற சூராவில் அல்லாஹ் ஒரு கட்டளை போடுகிறான். யாரை பார்த்து? நேரடியாக நபிகள் நாயகத்தை அழைத்து நபிகள் நாயகத்திற்கு அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன என்று சொன்னால், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன், நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், நீங்கள் எப்படி வணக்கங்களை இபாதத்துகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால், இஹ்லாஸோடு கலப்பட்ட இதயத்தோடு தூய்மையான உள்ளத்தோடு நீங்கள் இபாதத்துகளை பண்ணுங்கள், அப்படி பண்ணினால்தான் அந்த இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபிகள் நாயகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிற போது, அவரின் அருமை சகோதரர்களே, நாம் செய்கின்ற எந்த ஒரு இபாதத்தையும் அல்லாஹ் அங்கீகரித்து அதற்கு பரவமாக மறுமையில் அல்லாஹ் சொர்க்கத்தை தர வேண்டும் என்று சொன்னால் என்ன வேணும், ஒவ்வொரு இபாதத்திலையும் இஹ்லாஸ் வந்து கட்டாயமான கட்டாயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் திருமறை குர்ஆன்ல சூரத்துல் தஹர் என்று சொல்லக்கூடிய 76வது அத்தியாயத்தின் 8-9 ஆகிய வசனங்கள்ல சொர்க்கவாசிகள் யார், சொர்க்கவாசிகளுடைய தகுதிகள் என்ன, சொர்க்கவாசிகளுடைய பண்புகள் என்ன என்று சொர்க்கவாசிகளுடைய தகுதிகளை அல்லாஹ் பரிசாட்டுகிற போது, وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِينًا وَيَتِيمًا وَأَسِيرًا إِنَّمَا نُطْعِمُكُمْ لِوَجْهِ اللَّهِ لَا نُرِيدُ مِنكُمْ جَزَاءً وَلَا شُكُورًا. சொர்க்கவாசிகள் யார் என்று சொன்னால் அவர்கள் ஏழைகள், மிஸ்கீன்கள், பத்திரர்கள், கைதிகள், அடிமைகள், இவர்களுக்கெல்லாம் உதவி செய்வார்கள், உணவு கொடுப்பார்கள். அப்படி கொடுத்துவிட்டு அவர்கள் சொல்வார்கள், இந்த உதவிகளை நாங்கள் ஏன் செய்தோம் என்று சொன்னால், இன்னமா நுத்தேமுக்கு மொழி வஜிபில்லா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தில் பெற்றுக் கொள்வதற்காக இதை நாங்கள் செஞ்சமே தவிர வேறு எந்த விதமான உள்நோக்கங்களும் எங்களுக்கு இல்லை என்று சொல்லுவது மாத்திரமல்லாமல், வமான் உரியதும் இருக்கும் ஜசான் வலா சுகூரன், இந்த உதவிகளை அவர்கள் பெற்ற காரணத்தால் எங்களுக்கு அவர்கள் நன்றி சொல்லுவார்கள் என்ற நன்றியை கூட நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம். நன்றியை எதிர்பார்க்க மாட்டோம் என்பது மாத்திரமல்ல, அவர்கள் பிறகு உபகாரத்தை செய்ய மாட்டா, செய்ய தேவையில்லை, அவங்க ஒரு உதவி செய்வாங்க, இந்த உதவிக்காக இவர் உதவி வாங்குறாரு, அவர் வந்து பிறகு உபகாரம் பண்ணுவாரு என்றோ, அவர் சுக்ரியா பண்ணுவாரு என்றோ இல்லாமல் அவர்கள் பிரதிபகாரம் பண்றாரோ இல்லையோ, சுப்படியா பண்றாரோ இல்லையோ, நாயனுக்காக பண்றேன், இவர் அபுக்காக பண்றேன் என்ற நீயத்தில் யார் இபாதத்துகள் பண்றாங்களோ, ஏழை மக்களுக்கு உதவி செய்யறாங்களோ அவர்கள் தான் சொர்க்கவாசிகள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. நடைமுறை சகோதரர்களே, நம்ம எல்லாம் சொர்க்கத்துக்கு போகணுமா வேண்டாமா? போக வேண்டும் என்று சொன்னால் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் என்ன வேணும், நான் இதை அல்லாஹ்வுக்காக பண்றேன், எனக்குரிய கூலி நான் எங்க போய் வாங்கிடுவேன், அல்லாஹ்கிட்ட போய் மறுமையில வாங்கிடுவேன் என்ற எண்ணத்தோடு பண்ண வேண்டும் என்பதற்கு இந்த ஆயத்தை கொண்டு அழகான ஆதாரம். அது மட்டும் இல்லாம இவன் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய சஹீஹ் முஸ்லிமின் 2564 ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க. இன்னல்லாஹலா எம்புரு இலா சுவரிக்கும் அம்புவாரிக்கும் வலாக்கின்னல்லாஹ எம்புரு இலா குலோபிக்கும் வகமாலிக்கும். நிச்சயமா அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உங்களுடைய உருவத்தை பார்ப்பது இல்லை. யார் எப்படி, அவருடைய அழகு என்ன, அவருடைய நிறம் என்ன என்பதை அல்லாஹ் என்ன செய்வது இல்லை, பார்ப்பது இல்லை. உங்களுடைய உருவம் உங்களுடைய அழகை மாத்திரமல்ல, அமுவாலிக்கும் உங்களுடைய செல்வங்களையும் அல்லாஹ் பார்ப்பது இல்லை. உங்களுடைய அழகை பார்க்காமல், உருவத்தை பார்க்காமல், செல்வத்தை பார்க்காமல் அல்லாஹ் எதை பார்க்கிறான் என்று சொன்னால், வலாக்கின் அல்லாஹ் எங்களுடைய குலோபிக்கும் அவருடைய உள்ளத்தை தான் அல்லாஹ் பார்க்கிறான். உன்னை செய்வோம் என்று சொன்னால் நம்ம யாருங்கிறது அல்லாஹ் பார்க்கறது இல்லை, இவன் எந்த உள்ளத்தோடு பண்ணுகிறான், எதற்காக பண்ணுகிறான் என்பதை பார்த்துத்தான் கூலி மறுமையை வழங்கப்படும் என்று நபிகள் சொல்லி காட்டாங்களே. அப்ப இந்த ஹதீஸ் வந்து இஹ்லாஸுக்கு சான்றா இல்லையா? எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிக அதிக கேட்ட சில துஆக்கள், 2-3 துஆக்கள் தான் அவங்க திருப்பி திருப்பி அதிக அதிகமா கேட்பாங்க. அதில் ஒரு துவா என்ன என்று சொன்ன, அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹ வஸக்கிஹா அந்த ஹைரு மன் ஸக்காஹ அந்த வலியுஹா மூலாஹ. ஏய் கேட்காங்க தெரியுமா, செய்த உள்ளவன் இபாதத்துகள் பண்ணுவோம், தர்மங்கள் பண்ணுவோம், சதக்கா பண்ணுவோம், ஜகாத்து கொடுப்போம், சொல்லுவோம், இபாதத்துகள் மாஷா அல்லாஹ் வரக்கத்தா பண்ண கூடும். ஆனால் அந்த இபாதத்துகளை அல்லாஹ் அங்கீகரிக்க விடாமல் செய்த என்ன செய்வான், இஸ்லாத்தை அறவிடாமல் பாதுகாத்துக் கொள்வான் என்ற காரணத்தால நபிகள் நேரமே துவா செய்வாங்களா. இந்த துவாவை எப்ப அதிகமா கேட்கறாங்க தெரியுமா, கையேந்தி மட்டும் இல்ல, அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜதாவில் கேட்ட துவா. சரியா, கையேந்தி கேட்பதை விட சஜதாவில் துவா செய்கிறோமா இல்லையா, அதுதான் அல்லாஹ்விடத்தில் மிக நெருக்கமான துவா, மிக அங்கீகரிக்கப்படக்கூடிய துவா. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜதாவில் கேட்ட துவா, அதுல எந்த சஜதாவில, அதாவது பகல் நேர தொழுகை சஜதா இல்ல, தஹஜ்ஜத் தொழுகை. சரியா, நம்ம எல்லாம் தொழுகிறோமோ இல்லையோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டெய்லி என்ன பண்ணுவாங்க, தஹஜ்ஜத் தொழுவாங்க. இந்த தஹஜ்ஜத் தொழுகையில் சஜதாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துவா கேட்கறாங்கன்னு சொன்ன, அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹ, யா அல்லாஹ் என் உள்ளத்திற்கு இறையற்றத்தை தக்குவாவை தருவாயாக. அவங்களவர் அல்லாவுக்கு பயப்படக்கூடியவங்க யாருக்க முடியும், சாத்தியமே இல்லையா. அவங்களே அல்லாட்ட சுடுகையில சஜனாவில் கேட்கிறாங்க, அல்லாஹும் ஆத்தி நப்தி தக்குவாக, யா அல்லாஹ் என் உள்ளத்தை என் உள்ளத்திற்கு தக்குவாவை தருவாயாக. அது மட்டுமல்ல, தக்குவாவை தருவது மட்டுமல்ல, முக்கியமான வார்த்தை, என் உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்துவாயாக. சரியா, அப்ப இஹ்லாஸோடு நடக்க வேண்டுமே தவிர இஹ்லாஸ் இல்லாம போய்விடக்கூடாது. என் உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்துவாயாக, அந்த வலியுடா மூலாக. சரியா, அப்ப நீ தான் உள்ளத்தை படைத்தவன், உள்ளத்தை பாதுகாக்கக்கூடியவன். எனவே அல்லாஹும் ஆத்தி நஃப்ஸி தக்வாஹ வஸக்கிஹா அந்த ஹைரும் மன் ஸக்காஹ அந்த வலியுடா மூலாஹ என்கிற துஆவை நபிகள் நாயகம் அவர்கள் சூழ்நிலையில சஜதாவுல தஹஜ்ஜத்துல கேட்டாங்க என்று சொன்னால், அவ உள்ளங்கள் பரிசுத்தப்பட வேண்டும். செய்ய செய்யற இபாதத்துகளை விட மெயினா என்ன வேணும், பரிசுத்தமான இதயத்தோடு ஒரு ஆள் வந்து ஒரு கோடி ரூபாய் சேர்க்கா பண்றாரு, இன்னொரு ஆளு வெறும் ஒத்தடோ போய் பண்ணுகிறார், ஒத்தடோ போய் பண்ணுகிறாரு. அவர் காலிசத்தில் இல்ல, அல்லாஹுக்காக இதை நாளை மறுமையில் எனக்கு இதற்குரிய கூலியை அல்லாஹ் தருவான் என்ற எண்ணத்தோடு பண்ணுகிறார். இன்னொரு ஒரு கோடி பண்ணுகிறார், என்ன என்ன மக்கள் பார்ப்பாங்க, பாராட்டுவாங்க, புகழுவாங்க, தன்னை மக்கள் மெச்சிக்கொள்வார்கள் என்ற காரணத்தால் ஒரு கோடி பண்ணுகிறாரு. அதற்காக வறுமையில் கூலி இல்லை. சரியா, ஒண்ணு பண்ணுகிறாரு, அதற்கு வறுமை என்ன உண்டு, கூலி உண்டு என்று சொன்னால், அவரை நடைமுறை சொல்வர்களே, நாம் என்ன பண்ணுகிறோம் என்பதை விட எந்த நீயத்தில் பண்ணுகிறோம் என்பதற்கு இந்த ஹதீஸ் வந்து அழகான சான்றா இல்லையா. எனவேதான் இமாம் புகாரி அவர்கள் தன்னுடைய சஹீஹுல் புகாரியில் 1422 ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. சுபஹானல்லாஹ், பாருங்க, அல்லாஹ் வந்து எண்ணத்தை நியத்தை வச்சுதான் கூலி கொடுப்பாங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் அழகான யஸீத் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவருடைய மகன் ரழியல்லாஹு அன்ஹு, யஸீத் வந்து தந்தை, சரியா, அவரும் சஹாபி, மகன் இருக்கிறாரு, மகன் அவரும் யாரு, அவரும் நல்ல சஹாபி. இந்த யஸீத் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு சதக்கா பண்றாங்க. எப்படி சதக்கா பண்றாங்க? மாஷாஅல்லாஹ், ஓரளவுக்கு வசதி உள்ளவங்க தான். அவங்க வசதி உள்ளவங்க எப்படி சதக்கா பண்றாங்கன்னு சொன்னா, கொஞ்சம் தங்க காசு, தீனார் என்று சொல்கிறோம் இல்லையா, கொஞ்சம் தங்க காசை கையில் எடுக்கிறாங்க. தங்க காசை கையில் எடுத்துக்கொண்டு நேரா மதீனாவுடைய பள்ளி வாசலுக்கு வந்து மதீனாவுடைய பள்ளி வாசல வச்சுட்டு போயிடுறாங்க. ஏழு ஏழு மக்கள் வருவாங்க, வர்றவங்க எடுத்துட்டு போகட்டும், எதை வைக்கிறாங்க? தங்க காசை பள்ளி வாசல் வைக்கிறாங்க. நீங்கள் ஹதீஸ்களை படித்து பார்த்தா சஹாபாக்கள் அவருடைய பேரித்தம் தோட்டத்தில் பேரித்தம் பல விளைந்து விட்டால் நேரம் செய்வாங்க, ஒரு குறை வைத்துக்கிட்டு வந்து பள்ளி வாசலை கட்டி போடுவாங்க. ஏழைய மக்கள் அந்த பேரித்து பார்த்து உண்ணுவா. இன்னைக்கு ஒரு சவுதி மாதிரி நாடுகள்ல நீங்க இன்றைக்கும் பார்க்கலாம், பேரித்த குறை இருக்கல, கட்டி கட்டி வந்து பள்ளி வாசல் போட்டிருப்பாங்க, சூழல மக்கள் சாப்பிட்டு போவாங்க. அப்ப இந்த யஸீதுங்கிற சஹாபி தங்க காசை சதக்காங்கிற நியத்தை எடுத்துக்கிட்டு வந்து யாருக்கும் தெரியாம மதீனாவுடைய பள்ளிவாசல வச்சுட்டு யாராவது ஏழு எளிய மக்கள் வருவாங்க அவங்க எடுத்துட்டு போகட்டும் இந்த நியத்தில் தங்க காசை வைத்து விட்டார். சரியா, அப்படி வச்சுட்டு இவர் போயிடுறாரு. யதார்த்தமாக அவருடைய மகன் ரலியல்லாஹு எங்க வர்றாங்க, பள்ளிவாசலுக்கு வர்றாங்க, பார்க்கிறாங்க தங்க காசு இருக்குது. அதில் ஒரு தங்க காசை அவர் எடுத்துக்கொண்டார். பாப்பா சதக்காக தங்க காசு வச்சாரு பள்ளி வாசல்ல. மகன் என்ன பண்றாரு? திட்டமிட்டு வரல, டிராமா பாப்பா அப்படி பண்ணல, எதார்த்தமா மகன் வர்றாரு, ஒரு தங்க காசு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போன பாப்பா எதிர்க்கிறாரு, அவர் மகன் பாப்பாரு தங்க காசு. இது என்ன, நம்ம வந்து சதக்காக பள்ளி வாசல் வச்சனே அந்த தங்க காசை மகன் எடுத்துக்கிட்டு வந்துட்டானே, மகன் சதக்காவுடைய காசு எடுத்துட்டு வந்தானே என்று சொன்னால் சதக்காவுக்குரிய கூலி எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, சரியா என்று வாப்பாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. வந்தவனையே யார் ஹயாத்தா ஆகுது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே ரசூலுல்லாஹ் போறாங்க, போய் அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் இந்த மாதிரி சதக்காவை வச்சுட்டு வந்தேன், நான் வந்த பிறகு என் மகன் எதார்த்தா போய் அதுல ஒரு காசு எடுத்துக்கிட்டு வந்துட்டான் என்று சொன்னால், இந்த என் மகன் எடுத்துக்கொண்டு வந்து விட்டானே, அவருக்குரிய அந்த சதத்தாவுக்குரிய கூலியை எனக்கு அல்லாஹ் தருவானா மாட்டானா, இவர் மகன் தங்க காசு அவரே வச்சுக்கிட்டுமா, மறுபடியும் பள்ளிவாசல போய் வச்சிருந்தோமா என்று கேள்வி கேட்பாரு. கேட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தங்க காசு வச்சாரு யஸீத், அவருக்கு சொல்லுவாங்க, லக்க மா நவைத யா யஸீத், யஸீத உங்களுக்குரிய கூலியை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள், எந்த நோக்கத்தில் எந்த நீயத்தில் நீங்க சதக்காவுடைய காசு வச்சுங்கள அந்த நன்மையை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள். இந்த மகன் பார்த்து சொல்லுவாங்க, மகனே லக்க மகனுக்கு மகன், அந்த அந்த மகன் எடுத்தாரு, நீ எதை எடுத்துக்கொண்டாரோ அது உனக்குரிய நீ வச்சுக்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகனுக்கு அந்த காசு கொடுத்து போட்டு, அதே சமயத்தில் வாப்பாவுக்கு என்ன உண்டு, சதக்காவுக்குரிய நன்மை உண்டு என்று சொன்னாங்க. இந்த செய்தியை இமாம் புகாரி தன்னுடைய சஹீஹுல் புகாரியின் 1422 ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்களே. அவர்கள் நார்மலி சகோதரர்களே, தாய்மார்களே, வாப்பா வச்ச தங்க காசை மகன் எடுத்துட்டு போனால வாப்பா சதக்காங்கிற நீயத்தை வச்சாரு, எனவே என்ன உண்டு, நீயத்தில் கூலி உண்டுங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து சான்றா இல்லையா? அது மட்டுமில்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போருக்கு போனாங்களே, பத்ர்ல நிறைய கனிமத் பொருள் கிடைத்தது. கனிமத் வந்து எல்லாருக்கும் கொடுக்கல, யாரு கொடுத்தாங்க? யாரெல்லாம் பத்ர் போரில் கலந்து கொண்டார்கள் சஹாபாக்கள், அவங்களுக்கு மட்டும் அந்த பத்ருடைய கனிமத் என்ன பண்ணாங்க, தங்க போட்டு கொடுத்தாங்க. அதில் பத்ரில் கலக்கார ஒரு சஹாபி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க பத்ர் போருக்கு போனாங்களா? பத்ர் போருக்கு போவாங்க, அந்த போர்ல கலந்துக்கல. ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரில் கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு மட்டும் கொடுத்து விட்டு பத்ரில் கலந்து கொள்ளாத உஸ்மான் அவர்களை அழைத்து, உஸ்மான் அவர்களே, இது உங்களுக்குரிய கனிமத்து பொருளாக இருக்கிறது, போருக்கு வரலங்க, போருக்கு வராதவருக்கு இது உங்களுக்குரிய கனிமத்தாக இருக்கிறது என்று கொடுக்கறாங்க. கொடுத்து விட்டு சொல்றாங்க, நான் ஏன் இவருக்கு மட்டும் கொடுத்தேன் என்று சொன்னால், இவர் போருக்கு வர வேண்டும் என்று நீயத்தை வைத்தார். சரியா, சும்மா வீட்டில் உட்காந்துக்கல, இவர் போருக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. எதுவும் எண்ணம் மட்டுமில்லை, அவருக்காக எல்லா விதமான தயாரிப்புகளையும் செய்து கொண்டு வந்தார். ஒரு கட்டத்தில் இவர் போருக்கு புறப்பட்டார். போருக்கு வந்து புறப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இல்ல நீங்க போருக்கு வர வேண்டாம். ஏன் வர வேண்டாம்? உஸ்மானுடைய மனைவி ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள்லாம் பேசுகிறாரு, சொந்த மகள், பெத்த மகள், ரசூலுல்லாஹுடைய மகள் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா. ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா மரணப்படுக்கையில் கிடக்கிற போது, சரியா, நம்ம எல்லாம் மனைவி மரணப்படுக்கையில் கிடந்தால் போருக்கு போயிருமா? சாத்தியமே இல்லையா? ஆனால் மனைவியை மரணப்படுக்கையில் போட்டு விட்டு உஸ்மான் வந்தாங்க, போருக்கு தயாரானாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இல்லங்க உங்க மேல போர், இந்த போர் கடமை இல்ல, நீங்க இந்த போருக்கு வர வேண்டாம், நீங்க மனைவியை பாத்துக்கிடுங்க, நாங்க போருக்கு போக போறோம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை கூட்டிட்டு போயிடுறாங்க. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் போய் கடவுள் போர்ல வெற்றியோடு வந்தாங்களே, வருகை உள்ளது, யார் மரணித்து விட்டது? அன்னை ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா மரணித்து விட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் எப்ப இறந்து போடுறாங்க? இவர் போருக்கு வராவிட்டாலும் கலந்து கொள்ளாவிட்டாலும் போருக்கு வர வேண்டும் என்ற நியத்தை வைத்தாரு, ஏற்பாடு செய்தாரு, எனவே கலந்து கொண்டதாக கருதி அனுமதி பொருள் கொடுத்தாங்க என்று சொன்னால், அப்ப என்ன கூலி? என்னத்துக்குத்தான் கூலி? செயலுக்கு இரண்டாயிரங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து சார்ந்தா இல்லையா? அது மாத்திரமல்ல, என் ஆறுமதி தலைவர்களே, என் ஆறுமதி தாய்மார்களே, சஹாபாக்கள் ஒரு நன்மையை செய்துவிட்டால் மாஷா அல்லாஹ், அந்த அந்த இஹ்லாஸ், அந்த இறையற்றம், அந்த ஈமான் அவங்கள்ட்ட எந்த அளவுக்கு இருக்குது? இந்த நன்மைக்குரிய, இந்த இபாதத்துக்குரிய நன்மை போய்விடக்கூடாது, இந்த நன்மையை வந்து அல்லாஹ் அழிக்கக்கூடாது என்று சஹாபாக்கள் எவ்வளவு கவனமா இருந்தாங்க, எவ்வளவு பயப்பட்டாங்கிறதுக்கு இந்த ஹதீஸ நான் சாண்டா சொல்றேன். இமாம் புகாரி சஹீஹுல் புகாரியின் 1295 ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. சஹாபாக்கள் மிக முக்கியமான சஹாபி, மிக சிறந்த சஹாபி, சஹத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நான் ஏன் இவரை வந்து சிறந்த சஹாபின்னு சொல்ல தெரியுமா? இவருடைய முதல் சிறப்பு என்ன என்று சொன்னால், நபிகள் நாயகம் 10 சஹாபாக்கள் சொல்லி இவங்க எல்லாம் சொர்க்கவாசி நாங்களே, அதில் ஒரு சஹாபி யாரு? இந்த சஹத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. மட்டும் இல்லாம பொதுவா சஹாபாக்கள் தான் ரசூலுல்லாஹ் பார்த்து பிதாக்கு அபீவும் உம்மி யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். யார் யார பார்த்து சொல்றது? சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் பார்த்து என்ன? என் தாயை விட, என் தந்தையை விட நான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன் என்ற பொருள் பெற சஹாபாக்கள் நபிகள்லாயத்தை பார்த்து சொல்வார்கள். பல சஹாபாக்கள் அபூபக்கர் போன்ற பெரிய சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து பிதாக்கு அபீவும் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, என் தாயை தந்தையை விட நான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன் என்று பெருந்தோம் சகாபாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சஹாபியையும் பார்த்து என்ன சொல்லலாம்? இந்த வார்த்தையை சொன்னது இல்லை. ஒரே ஒரு சஹாபியை தவிர எந்த ஒரு சஹாபி இந்த சஹாபியின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, வேற யாரை பார்த்து இந்த வார்த்தை சொல்லல, இந்த சஹாபியின் அபி வக்காஸை மட்டும் பார்த்து சீதாக்கு அபி ஓம்மி யா சஹத், சஹதே, என் தாயும் தந்தையும் உனக்கு அர்ப்பணமாகட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போருக்கு பிறகு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? உகது காலத்தில் எல்லோரும் சஹாபாக்கள் தாறுமாறாக ஷஹீதாக்கப்பட்டாங்க. ஷஹீதாக்கப்பட்டது மாத்திரமல்ல, மக்கள் மக்கத்து காவலர்கள் அறைகளும் எடுத்தார்கள், நாங்கள் முகமதை கொலை செய்து விட்டோம். ஏன் சொன்னாங்க? முஸ்ஹாப் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்ஹாப் பின் உமர் அவர்கள் யாருடைய சாயல் இருப்பாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய சாயல் இருந்து கடந்தாரா? அவனை முகமதையே கொலை செய்து விட்டோம், இஸ்லாத்திற்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைத்து விட்டோம் என்று அபூ சுஃபியான் அன்றைக்கு சொன்னார். அன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அபூ சுஃபியான். ஹிஜ்ரி 3வது ஆண்டு, நீங்க வரலாறுகளை படித்து பாருங்க, உலக போர் எங்களுக்கு வந்துச்சு ஹிஜ்ரி 3ல், அபூ சுஃபியான் தலைமையில் இஸ்லாத்துக்கு வரல. அவர் சொன்னாரு, நாங்கள் முகமதை கொலை செய்து விட்டோம், நாங்கள் இஸ்லாத்திற்கே முற்றுப்புள்ளி வைத்து விட்டோம், முஸ்லிம்களே உங்களுடைய மார்க்கம் முடிந்து போய்விட்டது என்று அபூ சுஃபியான் அறிவித்தார். அறிவித்தது மாத்திரமல்ல, 70 சஹாபாக்களை கொலை செய்துவிட்டு மக்கள் சஹாபாக்க ரசூலுல்லாஹ் பயந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப வருவார், நைட்ல வருவார், இரவு வருவார் இந்த அபூ சுஃபியான். வந்து சொல்வார், ஐயுக்கும் முகமது, உங்களை முகமது ஹயாத்தாக இருக்கிறாரா? சந்தேகத்தை கேட்கிற இரவு கேட்கிறாரு, ஐயுக்கும் முகமது, உங்களை முகமது உயிரோடு இருக்கிறாரா என்று கேள்வி கேட்டார் அபூ சுஃபியான். சஹாபாக்கள் பதில் சொல்ல பயந்தார்கள். ஒரே ஒரு சஹாபி பதில் சொல்ல முன் வந்த சஹாபி உமர் பின் கத்தார் ரலியல்லாஹு அன்ஹு. மெதுவாக மெதுவாக நபிகளாக ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய தூதரே இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லட்டுமா? அவருங்க ரசூலுல்லாஹி பயந்துகிட்டு இல்ல சொல்லாரு. எல்லோரும் சாபாக்கள் செய்தாக்கப்பட்டுட்டாங்க. நம்ம சொன்னாலும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. நபிகள் மரபு சொன்னார்கள். உமையவர்கள் அமைதியாக இருக்கிறாங்க. அடுத்த கேள்வி அபு சுஃபியான் கேட்டார், ஐயோக்கும் அபூபக்கர் உங்களில் அபூபக்கர் உயிரோடு இருக்கிறாரா? இருந்தாங்க கேட்கிறாரு. எல்லாரும் பயம், பதில் சொல்ல முடியல. அடுத்த கேள்வி, ஐயோக்கும் உமர் உங்களில் உமர் ஹயாத்தாக இருக்கிறாரா? அப்படின்றாங்க. அப்போ மனசுல முன்னாடி சொல்லுவாரு, முகம்மது இல்லை என்ற கொலை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு விட்டார் என்ற காரணத்தால், அபூபக்கர் உமரும் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்ற காரணத்தால், அல்ஹம்து குகை அதாவது குகலிக்க எல்லா புகழும் இந்த ஹுபுல் ஹுபுங்க தெய்வம். இந்த லாத் என்பது மனாத் என்பது உஸ்தா என்பது அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அப்ப மனாத்துக்கு எல்லா புகழும் லாத்துக்கு எல்லா புகழும் உஸ்தாவுக்கு எல்லா புகழும் என்று சொன்னது யாரு? அபூ சுஃபியான் சொன்னார். அப்படி சொன்ன உடனே ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அப்பா சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட உமர் நீங்கள் பதில் சொல்லுங்க, நாங்கெல்லாம் ஹயாத்த இருக்கிறோம் என்று சொல்லுங்க. அப்படிங்குவாங்க. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இறந்து கொண்டு அதுவரை அல்லாஹ்வுடைய எதிரியை கூப்பிடுவாங்க. பதில் சொல்றதுக்கு முன்னால அபூ சுஃபியான் பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? அல்லாஹ்வுடைய எதிரியே நபிகள் ஹயாத்தாக இருக்கிறார்கள். இதோ நான் உமர் ஹயாத்தாக இருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். இதோ என் நண்பர் அபூபக்கர் ஹயாத்தாக இருக்கிறார் என்று பதில் சொல்கின்ற அந்த குரலில் அபூ சுஃபியான் மறந்து போய்விட்டான் என்கிற வரலாற்று செய்தியை பல்வேறு முஹத்தீதுகள் தங்களுடைய கிதாபுகளை பதிவு பண்றாங்களா? அந்த காலகட்டத்தில் அந்த சமயத்தில் நபிகள் நாயகத்தை முக்கியமாக பாதுகாத்த சஹாபி யார் என்று சொன்னால் இந்த சாதிபின் அபிபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. என் கையை விட நபிகள்நாயகத்துடைய உயிரே மேல் என்று அறிவித்தால் இந்த சாதிபின் அபிவக்கா சரியல்லாக தன்னுடைய உயிரை பொருள்படுத்தாமல் நபிகள்நாயகத்தை காப்பாற்றி கடமத்தால் ரசூலுல்லாஹிஸ்ராஹிசல்லம் இந்த உகது போருக்கு பிறகு சொல்லுவாங்க, இதாக்கு அபி உம்மியா சஹால் என்று சொல்லப்பட்ட சஹாபி சஹாபியின் அபி வக்கா சதியல்லாக அணுகு. மட்டுமில்லாம இவர் ஒரு முஹாஜிர். அதுபடி மக்காவில் முஹாஜிர் சொன்ன அப்படி இப்படி முஹாஜிர் கிடையாது. இவர் மக்காவில் வந்து பெரிய கோடி சூழ சஹாபி சஹாபி எல்லாத்தையும் விட்டுட்டு பண்ணாரு. மதினாவுக்கு ஹிஜ்ராவுக்கு பண்ணி இஸ்லாத்துக்காக வந்தாரு. வந்து இவங்க இருக்கிறாங்க ஹிஜ்ரா பண்ணி இப்ப இவ்வளவு காலங்கள் ஓடுது. இனி பத்தாவது வருஷம் ரசூல்ல ஹஜ்ஜி பண்றாங்க. அப்ப இவரும் சேர்ந்து என்ன பண்றாரு? ஹஜ்ஜிக்கு போடுறாங்க. வந்தால் ஹஜ்ஜ முடிச்சு சஹாபாக்கள் ஊருக்கு மைதாவுக்கு திரும்பறதுக்கு முன்னால இவருக்கு பயங்கரமான காய்ச்சல். காய்ச்சல் பயங்கரம்னு சொன்னா இவங்களே முடிவு பண்றாங்க, நம்ம மூத்தா போயிருவோம். யாரு இந்த சாதிவின் அபி வக்காஸ் நினைக்கிறாங்க, நம்ம மூத்தா போயிருவோம். அந்த அளவு காய்ச்சல், அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வழி. அப்ப ரசூல்லா பதில் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நான் அஞ்சுகிறேன், அனைவர்களும் இந்த ஹஜ்ஜை உடைத்துவிட்டு மதீனாவிற்கு திரும்பி விடுவார்கள். நான் மட்டும் மதீனாவிற்கு திரும்பாமல் மக்காவிலேயே மரணித்து விடுவேனோ? அப்படி மக்காவில் நான் மரணித்து சொந்த ஊர் மக்காங்க, நான் மக்காவில் மரணித்து விட்டால் என்னுடைய ஹிஜ்ரத்தை எல்லாம் ஏற்றுக் கொள்ள மாட்டானோ? எப்படி எப்படி பயப்படுறாங்க பாருங்க. நான் ஹிஜ்ரத்து பண்ணி போனே, நான் மக்காவில் வளர்த்து விட்டால் ஹிஜ்ரத்துடைய நன்மை எனக்கு கிடைக்காதோ என்று பயமாக இருக்கிறது என்று மரண படுக்கை நடந்த சாதிபின் அபி வக்கா சதியல்லா ஒன்று நபிகள் நாயகம் சொல்லுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொல்லுவாங்க, இன்னக்க லன் துஹல்லஃப சைத, நீங்க மரணிக்க மாட்டீர்கள், உங்களுக்கு அல்லாஹ் சிவனை கொடுப்பேன், உங்களுக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுப்பேன், நீங்க மூத்தா போக மாட்டீங்க, நீங்க எங்களோட வருவதற்கு வருவீங்க என்று சொல்லிவிட்டு அவருடைய சிபாவுக்காக என்ன செய்வாங்க? ரசூலுல்லாஹ் துஆ செய்வாங்க. சிபாவுக்காக துஆ செய்துவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சாதிபின் அபி வக்காஸ் கலவப்பட்டாரு, பயந்தாரு, நம்ம ஒருவேளை இங்கே மூத்தா போயிட்டா இந்த ஹிஜ்ரத்துக்குரிய கூலி அல்லாஹ் தர மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு நபிகள் நாயகம் துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்மா அம்தி அஸ்ஹாபி ஹிஜ்ரத்தஹும், அல்லாஹே இந்த சஹாபியின் ஹிஜ்ரத்தை நீ ஏற்றுக்கொள்வாயாக, அல்லாஹே இந்த சஹாபியின் ஹிஜ்ரத்தை நீ ஏற்றுக்கொள்வாயாக, அல்லாஹே இந்த சஹாபியின் உள்ளத்தை ஏற்றுக்கொண்டு இவருக்கு சிவாவை கொடுப்பாராக, எங்களோடு திரும்பி மதுராவிற்கு இவரை அனுப்பி வைப்பாராக என்று நபிகள் நாயகம் தலை சொல்லும் சஹாபியின் அபிவாக்காசுக்காக துவா செய்ய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டு என்ன செஞ்சாங்க, சஹாபிக்கு சிவாவை கொடுத்தான். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களே சேதர பண்ணாங்க, எல்லாருக்கும் தெரிய வந்தாங்க என்கிற ஹதீஸை இமாம் புகாரி அவர்கள் சஹீஹுல் புகாரியின் 6795 ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்களே. அதை நாடுமல்ல சகோதரர்களே, தாய்மார்களே, சஹாபாக்கள் ஒரு நன்மையை செய்துவிட்டால் அந்த நன்மை கிடைக்காமல் போய்விடுவோம், சின்ன ஒரு கஷ்டம் என்று வந்துவிட்டால் அது கிடைக்காமல் போயிருவோம், பயந்தாங்களா இல்லையா? அவங்க நோக்கம் என்ன? இம்மையை விட மறுபயனுக்கு என்ன வேணும், இது நன்மை வேணும் என்று சாதி, அதாவது லேசான சாதி இல்ல, சொர்க்கத்தை கொண்டு நன்மையாக சொல்லப்பட்ட சாதி, இவங்களே இந்த அளவுக்கு பயந்தாங்கன்னு சொன்னா நம்ம எந்த அளவுக்கு பயப்படணும் குளத்துக்கு இந்த ஹதீஸ் வந்து சார்ந்தா இல்லையா? அது மட்டும் இல்லாம என் ஆறுமைய சகோதரர்களே, தாய்மார்களே, நம்ம ஒரு சிலக்காக செய்யறோம். ஒரு ஹதீஸ் இமாம் புகாரி 1421 ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. சிலக்கா பண்ண தர்மம் பண்றோம். ஒரு பேச்சுக்கு நான் பண்ணக்கூடிய தர்மம் தப்பான ஒரு ஆளுக்கு போய் சேர்ந்திருந்தாலே அதற்குரிய கூலியை எல்லாம் கொடுப்பானா மாட்டானா? நீங்க ஹதீஸ் படிச்சு பாருங்க. புகாரி 1421 முந்தி காலத்தில் அந்த ஒரு வாழ்த்து செய்தி, அதான் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. முந்திய காலத்துல ஒரு ஆள் இருந்தாராம், ரொம்ப நல்ல மனுஷன், பணக்கார மனுஷன், நிறைய தர்மங்கள் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய மனுஷன். அவர் முடிவு பண்ணாரா, இன்னைக்கு நைட்டு நான் வந்து யாருக்குமே தெரியாம பெரிய ஒரு அமௌண்ட் என்ன செய்வேன், சிலக்கா கொடுப்பேன் என்று அவர் நீயத்தை வைத்துக் கொண்டார். நீயத்தை வைத்துக் கொண்டு பெரிய ஒரு தொகை எடுத்துக்கிட்டு போறார். நைட்டு யாருக்குமே தெரியாம அவருக்கு மட்டும் போய் கொடுக்கறதுக்கு போனா, நைட்டுல ஒரு ஆள் வந்தான். அவன் நெசமாரு, அவன் பக்கீர் மிஷின் கிடையாது, ஒன்னும் ஒரு திருடன். ஒரு திருடனை வந்து இவர் பார்க்கிறாரு, நல்லவாறு நினைச்சுக்கிட்டு அவ்வளவு அமௌண்டையும் அவர்களை கொடுத்தார். சொலக்கா பண்ணிட்டோம், யாருக்கு தெரியாம சொலக்கா பண்ணிட்டோம் அப்படின்னு திருடன் எவ்வளவு காசு கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு நைட்டு நைட்டு வந்து தூங்கிடுறாரு. மறுநாள் பகல்ல மக்கள் பேசிக்கிடுவாங்க, இன்னைக்கு யாரோ திருநங்கைக்கு பெரிய ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, அவரை போய் வெளியே வாங்கினார்கள். அந்த ஆள் போய் வெளியே சொல்லி மக்கள் பேசிக்கிறவாங்க, திருநங்கைக்கு வந்து பெரிய தர்மம் கொடுக்கப்பட்டுருச்சு என்று பேசிக் கொள்வார்கள். கொடுத்தாரு சொலக்கா. இவர் யோசிப்பார், ஆகா நம்ம கொடுத்த பாட்டி வந்து பக்கமான பாட்டி இல்லையோ, நமக்கு எல்லாம் நன்மை தருவானா மாட்டானா? இவருக்கு சந்தேகம். நான் ரெண்டாவது நைட்டு என்ன செய்யணும், அதே மாதிரி ஒரு அமௌண்ட் கொடுப்பேன் அப்படின்னு நைட்டுல போறாரு. ஒரு கும்புல வர்றா, அவரு விபச்சாரி, ஏதோ ஒரு மிஸ்லீம் சத்தீர் என்ற நினைப்புல அந்த அமௌண்ட் போய் அந்த விபச்சாரிகள் கொடுத்துடுறாரு. மறுநாள் மக்கள் பேசிக்கிறாங்க, விபச்சாரிக்கு நைட்டு விபச்சாரத்துக்கு போனா பெரிய ஒரு அமௌண்ட் ஒரு ஆள் கொடுத்துட்டாரு அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க. என்னடா முதல்ல வந்து திருத்தொண்டை கொடுத்தாச்சு, ரெண்டாவது யாருக்கு விபச்சாரி கொடுத்துட்டோமே, மூணாவது என்ன செய்யணும், நல்ல ஒரு ஆள் கரெக்டா தேர்வு செஞ்சு அவருக்கு மேல கொடுப்போம், அப்பதான் நல்லா கூலி கொடுப்போம் அப்படின்னு மூணாவது நைட்டு அதே அமௌண்ட் கையில வச்சுக்கிட்டு போறாரு. போனா பெரிய பணக்காரர், இவர் தான் பணக்காரரு, ஆனா நம்பர் ஒன்னு கஞ்ச, இவர் பணக்காரரே தர்மம் பண்றவரு, அவர் பணக்காரரு கஞ்ச, பணக்கார கஞ்ச நைட்ட போறாரு. போனா அந்த பணக்கார கஞ்சனுக்கு பணக்கார தர்மகத்தானு பண்ணாரு, பெரிய ஒரு அமௌண்ட் கொடுத்தாரு. அவரு யாருக்கு தெரியாம பணக்கார கஞ்ச பத்தியால கஞ்சனை வாங்கிடுவான், வாங்கிட்டு அந்த ஆளும் போயிட்டான். மறுநாள் பேசிக்கிறாங்க, பெரிய பணக்காரனுக்கு பணக்கார சேர்க்க கொடுத்துட்டாரு அப்படின்னு. ஒரு நாள் திருடனை கொடுத்தாரு, ரெண்டாம் நாள் விபச்சாரிக்கு, மூணாம் நாள் என்ன பணக்காரனுக்கு. இவருக்கு என்ன மூணு நாள் உணவுப்படி அமௌண்ட், இதுக்கு மேல அமௌண்ட் உங்கள்கிட்ட இல்லையே, இதுக்குரிய தர்மத்துக்குரிய கூலி எனக்கு அல்லாஹ் தருவானா மாட்டானா? இவரை வந்து அப்படி திணறாரு. இது எப்படி இருந்துச்சு ரசூலுல்லாஹ்க்கு முந்தைய முந்தைய காலத்துல வரலாற்று செய்தி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகத்திற்கு வஹி மூலமாக இதை அறிவிக்கிறான். வஹி மூலமாக அறிவித்து விட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த சதக்காய் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், இந்த நன்மதிக்கு இந்த தர்மத்திற்குரிய கூலி என்ன செய்யலாம், அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான் என்று சொல்லிவிட்டு, அம்மா சதகத்துக்கால சாரிதின், அவர் ஒரு திருடனுக்கு சதக்கா செய்தாரே, அப்படி செய்தால் அந்த திருடன் திருட்டு தொழிலை விடக்கூடும். சரியா, விபச்சாரிக்கு சதக்கா செய்தாரே, அந்த சதக்காவின் கரணத்தால் விபச்சாரி தொழிலுக்கு முற்றுப்புள்ளி அளிக்கக்கூடும். பணக்காரனுக்கு சதக்கா செய்தாரே, அந்த சதக்காரின் காரணத்தால் அந்த பணக்காரன் இவனும் தர்மம் கொடுக்கக்கூடியவனாக மாறக்கூடும். எனவே இவருடைய அந்த தர்மத்தின் நன்மை அல்லாஹ் அளிக்கவில்லை, அல்லாஹ் கொடுத்து விட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்ன இந்த செய்தியை இமாம் புகாரி பதிவு பண்ணிருக்கிறாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நம்முடைய நீயத்துக்கு தான் கூலி சரியா என்பதற்கு இந்த ஹதீஸ் வந்து சான்றா இல்லையா? எனவே நம்ம இபாதத்துகளை பண்ணுகிற போது ஷைத்தானுக்கு அல்லாட்டையே சபதம் போட்டாங்க. டைரக்டா கிடைத்த ரபுல் ஆலமீன் சரியா, அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு அல்ல நம்ம சொர்க்கத்துக்கு, அல்ல நம்ம சொர்க்கத்துக்கு போக வைக்கணும். சொர்க்கத்து இன்பத்திலேயே பெரிய இன்பம் என்ன தெரியுமா? என்ன பெரிய இன்பம்? அல்லாஹை பார்க்கிறோமே அவ்வளவு இன்பத்தை நாம் அனுபவிப்பதை விட நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் பார்க்கிறோமே. உஜூஹும் யௌமயிதின் நாதிரத்துன் இலா ரப்பிஹா நாதிரா. திருமலை குர்ஆனில் பேசுகிறார், சொர்க்கவாசிகள் மிக சந்தோஷமாக இருப்பார்கள், முகம் செழுமையாக இருக்கும். சந்தோஷத்தின் உச்சகட்டம் என்ன என்று சொன்னால் இலா ரப்பிஹா நாதிரா, ரப்பை பார்ப்பார்கள். ரப்பை பார்ப்பதுதான் சொர்க்கத்துவாசியோட இன்பத்தின் மிகப்பெரிய இன்பமாக இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப நம்ம சொர்க்கத்துக்கு போகணும், நேரடியா சைத்தா வந்து அல்லாட்டைய நான் மட்டும் என்ன செய்வேன், வழி கெடுப்பேன். செலவு போட்டா இல்லையா? நான் முன்னால் வந்து சைத்தா சொல்றான், நான் உன்னுடைய அடியார்களுக்கு முன்னால் வந்து வழி கெடுப்பேன், பின்னால் வந்து வழி கெடுப்பேன், வலது பக்கமே கலந்து வழி கிடைப்பேன், இடது பக்கமே கலந்து வழி கிடைப்பேன். சீத்தா சொல்றான் சரியா, நான் மக்களுக்கு முன்னால் இருந்தும் பின்னால் இருந்தும் வரவு இடபுறமா இருந்து என்ன செய்வேன், வழி கிடைப்பேன். என் நோக்கம் என் லட்சியம் என்ன என்று சொன்னால் மக்களை வழிகடுத்தி நரகத்திலே தள்ள வேண்டும், நரகத்தை நிரப்ப வேண்டும் என்பதுதான் என் லட்சியமாக இருக்கிறது என்று சீத்தான் சொல்ல, அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சீத்தானுக்கு இபிலீஸ் அப்பா சொல்லுவானா, இன்ன இபாதி லைஸ லக், இவருடைய நெருங்கிய அடியார்கள் இவருடைய இறையை என்னை அஞ்சக்கூடிய மக்களை உரத்தவர்களே, இந்த அளவுக்கு எல்லாம் உன்னால் எதை செய்ய முடியாது, திருத்திட முடியாது, அவங்க சொர்க்கத்துக்கு தான் வந்துடுவாங்க என்று அல்லாஹ் சொன்னதாக திருமறை குர்ஆன் பேசுகிறது. அது என் அருமை சகோதரர்களே, மாஷா அல்லாஹ் நம்ம ஓரளவுக்கு இபாதத்தை பண்றோம் சொல்லணும், அந்த இபாதத்துகளை தாண்டி உள்ள என்ன செய்யணும், சுத்தமா வச்சுக்கிறனே. எப்படி நபிகள் நாடகம் அலை செல்லும் தொழில் உள்ளத்தை பரிசுத்தமா வச்சுக்கிட்டாங்களா, இந்த சாதிபின் அபிவத்தா சதியல்லாக தொழில் உள்ளத்தை பரிசுத்தமா வச்சுக்கிட்டாங்களா, இந்த எழுத வழியல்லாக உள்ளத்தை பரிசுத்தமா வச்சுக்கிட்டாங்களா, இது போன்ற பரிசுத்தமான இதயத்திற்கு சொந்தக்காரர்களாக நாம் அனைவரையும் அல்ல ஆக்கி நம்முடைய எல்லா விதமான இபாதத்துகளையும் முழுமையாக அல்ல அங்கீகரித்து தருவானாக என துவா செய்து முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் وفي الآخرة حسنة وقنا عذاب النار إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد غنية الكورية سهودر سهور هلا என்னுடைய இரண்டாவது உரையில வழக்கமா ஒரு துவாவை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வார துவா என்ன சொன்னா, நம்ம போன வாரம் அந்த கரிச்ச நேரத்தில் ஒரு துவா கேட்டமா இல்லையா, அரபி ஹரி சதிரின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி உங்களுக்கு கவலை ஏற்பட்டால் சரியா, ஒரு டென்ஷன், ஒரு மன நிம்மதி இல்ல, குழப்பமா இருக்குது, கவலையா இருக்குது, அந்த மாதிரி கவலை வந்துவிட்டால் கவலை நீங்க இந்த துவாவை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்றாங்க. இது புகாரில வந்து 6346 ஹதீஸாக இந்த ஹதீஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வ ரப்புல் அர்லி வ ரப்புல் அர்ஷில் கரீம். சரியா, இதான் துவா. நான் மறுபடியும் ஞாபகம் ஊட்டுறேன், லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வ ரப்புல் அர்லி வ ரப்புல் அர்ஷில் கரீம் என்பதுதான் அந்த துவாவாக இருக்கிறது. புகாருடைய நம்பரோடு போர் எழுதி போட்டுக்கிறோம், பார்த்துக் கொள்ளுங்கள். என்ன பொருள் என்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹ், அர்த்தம் தெரியும் உங்களுக்கு இல்லையா? அந்த அல்லாஹ் எப்படிப்பட்ட அல்லாஹ் என்று சொன்னால், அல் அலீம், அவன் கண்ணியமிக்கவன். அலீம் என்று சொன்னால் மகத்துவமிக்கவன், கண்ணியமிக்கவன். அவன் மகத்துவமிக்கவன் மட்டுமல்ல, அல் ஹலீம், பொறுமை உள்ளவன். சரியா, பொறுமை மிக்க, மகத்துவம் மிக்க அல்லாஹை தவிர வணங்குவதற்கு ஒரு கடவுளே இல்லை. முதல் வார்த்தைக்கு இது அர்த்தம். அப்புறம் லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அலீம், கண்ணியமிக்க அரிசின் ரப்பாகிய அல்லாஹை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாருமே இல்லை. இரண்டாவது அர்த்தம், மூணாவது லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாத்தி வ ரப்புல் அர்லி வ ரப்புல் அர்ஷில் கரீம், கண்ணியமிக்க அர்ஷின் ரப்பாகிய பூமியின் ரப்பாகியா, ஏழு வானங்கள் ரப்பாகியா, அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் பொருள் யாருமே இல்லையே. இதுதான் இந்த பொருளாக இருக்கிறது. நீங்கள் கவலை வருகிற போது, மன அழுத்தம் டென்ஷன் வருகிற போது இது போன்ற துவாக்களை ஓதிக்கொண்டால் அல்லாஹ் செய்வானா அந்த கவலையை நீக்குவான். இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எல்லாம் சொல்லிருக்கிறாங்க. அப்ப இந்த துவா உள்பட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரி என்னென்ன துவாக்களை சொன்னாங்களோ, அதை எப்படி சஹாபாக்கள் போட்டி போட்டு மனப்பாடம் பண்ணி அமல் பண்ணாங்களோ, அப்படி மனப்பாடம் பண்ணக்கூடிய அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்களை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் அங்கீகரித்து நாளை மறுமையிலே மிக உயர்ந்த சொற்களாகிய ஜன்னத்தில் பிரவேசன நபிமார்கள் சித்தீக்கின்கள் சுகதாக்கள் சாலிஹீன்களோடு தங்கக்கூடிய வாக்கியத்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. அல்லாஹும்ம அஹிஸ்ஸல் இஸ்லாம வல் முஸ்லிமீன் வஅதில் ஷிர்க வல் முஷ்ரிகீன் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அஸாபன்னார் வஆக்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.